முன்னாள் தொழிற்சங்க அதிகாரியை தலைவராக கொண்டுள்ள தற்போதைய லேபர் கட்சியானது ஆஸ்திரேலியாவின் மிகவும் பழமை வாய்ந்த ஓர் அரசியல் கட்சியாகும். 1891 ஆண்டில் இருந்து இக்கட்சியானது மாநில தேர்தல்களிலும், 1901 ஆண்டில் இருந்து தேசிய மட்டத்திலான ஆஸ்திரேலிய பெடரல் தேர்தல்களிலும் போட்டியிட்டு வருகின்றது. தொழிலாளர்களின் உரிமைகளுக்காக போராடிய ஒரு நீண்ட வரலாற்றையுடைய லேபர் கட்சி அதனை மிகவும் பெருமையாக கொண்டுள்ளது. இதுபற்றி மொனேஷ் பல்கலைக்கழக அரசியல் ஆய்வாளர் நிக் எக்கனோமு இப்படி கூறுகிறார்.
Nothing in the Labor Party happens without the say-so of factional leaders, factional conveners, and that same culture of collective approach to decision making that goes on in the party overall happens at the factional level as well. So factional adherents will get together, they'll decide on a collective approach, and then they're all bound by it. It's very, very disciplined.
லேபர் கட்சியானது ஆஸ்திரேலியன் லேபர் பார்ட்டி அல்லது ALP அல்லது லேபர் என அழைக்கப்படுகிறது. இக்கட்சியின் பெயரில் உள்ள லேபர் என்னும் சொல் 1912 முன்பு LABOUR என உச்சரிக்கப்பட்டது. 1912 இச்சொல் LABOR என மாற்றப்பட்டது. ஆஸ்திரேலியாவின் எதிர்க்கட்சியாக தற்போதுள்ள லேபர் கட்சி 2013 ஆண்டில் இருந்து பில் ஷோர்டன் தலைமையில் செயற்பட்டு வருகிறது.
When Shorten first took over, he had a really hard job of pulling the Labor Party together. They just lost office. A lot of their members were disappointed and dispirited. And then he had to face the Liberals coming back with defeating Abbott and bringing Turnbull in. And then a lot of euphoria around Turnbull. But in the last 6 months or so, Shorten's been playing a much probably smarter game.
நாட்டின் சகல மாநிலங்கள் பிரதேசங்களிலும் கிளைகளை கொண்டுள்ள லேபர் கட்சி விக்டோரியா, குயின்ஸ்லாந்து, தென் ஆஸ்திரேலியா மற்றும் ACT ஆகிய இடங்களில் ஆட்சியில் உள்ளது. லிபரல் மற்றும் நேஷனல் கூட்டணி கட்சிகளுக்கு எதிராகவே தேசிய மாநில மட்டங்களில் லேபர் தேர்தல்களில் அரசாங்கத்தை அமைக்க போட்டியிட்டு வருகின்றது. மிக பழமையான இந்த லேபர் கட்சியே முதன் முதலில் மிக பெரும்பான்மையுடன் 1910 ஆண்டில் இரு சபைகளையும் கைப்பற்றிய பெருமைக்குரியது. பிரிட்டிஷ் லேபர் கட்சி, நியூசிலாந்து லேபர் கட்சி போன்றே சர்வதேச மட்டத்தில் சோசியலிஸ்ட் இன்டர்நேஷனல் அமைப்பில் ஆஸ்திரேலிய லேபர் கட்சியும் உறுப்புரிமை பெற்றுள்ளது.
I mean, I think in the last parliament there was only a couple that didn't have a union or party staffer background in terms of members of parliament. So the union influence in the party in the caucus is I think getting stronger, ironically or paradoxically, as the influence of unions in the broader economy and broader society is declining.
New South Wales in Balmain என்னும் இடத்தில் ஆரம்பிக்கப்பட்ட லேபர் கட்சியே மிக பழமையானதாக சொல்லப்படுகிறது. மாநில தேர்தல்களில் போட்டியிடும் கட்சியாக 1891 நியூ சவுத் வேல்ஸிலும் தென் ஆஸ்திரேலியாவிலும் பரிமாணம் பெற்ற லேபர் அமைப்பானது பின்னர் 1893 குயின்ஸ்லாந்து மாநிலத்திலும் காலூன்றியது. முதன் முதலில் நியூ சவுத் வேல்ஸில் போட்டியிட்ட லேபர் கட்சி அப்போது லேபர் எலக்டரல் லீக் ஆஃப் நியூ சவுத் வேல்ஸ் என அழைக்கப்பட்டது. 141 இடங்களில் போட்டியிட்ட அக்கட்சி 35 ஆசனங்களை கைப்பற்றியது. அன்று தேர்தலில் போட்டியிட்ட பிற கட்சிகளாக புரொட்டெக்ஷனிஸ்ட் மற்றும் ஃப்ரீ ட்ரேட் ஆகிய கட்சிகள் இருந்தன. தென் ஆஸ்திரேலியாவில் முதன் முதலில் லேபர் சார்பில் 1892 போட்டியிட்டு வெற்றி பெற்றவர் ஜோன் மேக்பர்சன். 1901 ஆண்டு, அதாவது ஃபெடரேஷன் ஆஃப் ஆஸ்திரேலியாவுக்கு பின்னர் நடைபெற்ற தேர்தலில் முதன் முதலாக போட்டியிட்ட லேபர் கட்சி 14 ஆசனங்களை கைப்பற்றியது. இந்த லேபர் உறுப்பினர்கள் ஃபெடரல் பார்லிமெண்டரி லேபர் பார்ட்டி, அதாவது கோகஸ் என அழைக்கப்பட்டனர். அன்று கூடிய கோகஸ் அன்றைய புரொட்டெக்ஷனிஸ்ட் கட்சிக்கு ஆதரவளிக்க தீர்மானித்து அவர்களை ஆளுந்தரப்பாக்கியது. லேபர் உறுப்பினர்களின் ஆதரவை இழந்த ஃப்ரீ ட்ரேட் கட்சி அன்று எதிர்க்கட்சியானது. இதுவே ஆஸ்திரேலியாவின் முதன் முதலான ஃபெடரல் எலெக்ஷனின் லேபரின் வரலாறு ஆகும். பின்னர் அரசினுள் நிகழ்ந்த இழுபறிகள் காரணமாக அன்றைய அரசின் பங்காளியாக இருந்த லேபர் கட்சியின் தலைவர் கிறிஸ் வாட்சன் 1904 ஆண்டில் பிரதமராக பொறுப்பேற்றார். கிறிஸ் வாட்சன் என்பவர்தான் லேபர் கட்சியின் முதலாவது பாராளுமன்ற குழுவின் தலைவரும் முதலாவது லேபர் கட்சியின் ஆஸ்திரேலிய பிரதமரும் ஆவார். தொடர்ந்து 1908 லேபர் கட்சியின் ஆண்ட்ரூ ஃபிஷர் பிரதமரானார். தொடர்ந்து 1915 பில் ஹியூஸ், 1929 ஜேம்ஸ் குலியன், 1941 ஜோன் கேர்டின், 1945 பென் செஃப்லி, 1972 கோஃப் விட்லம், பின்னர் 1983 தொடக்கம் 1991 வரை பாப் ஹோக்,
ah well I tell you what, it's a long honeymoon. I've been around in public life since the early 60s. If it's a honeymoon, it's about time we consummated it. I think the media has been quite reasonable. I understand that the Prime Minister said that he hasn't been able to get his message across. Well, it takes two to tango, and if you're going to talk about the main issues being getting your money out of the bank and shoving it under the bed, a 15% devaluation in the Australian dollar, the migrants getting up on the 6th of March and whacking off back overseas, it's pretty unlikely that the media are going to take you as seriously as they might otherwise have done.
1991 Paul Keating,
from 1983 the government has developed a consultative consensus model in its policy settings in this country, beginning with the National Economic Summit in the chamber of
Member for Maranao, CCG,
of the old Parliament House, and from that time onwards we've not only consulted widely with industry, but we've published much more information about public policy than any government before us.
2007-ilum pinnar 2013-ilum Kevin Rudd,
advised that the chair of the Parliamentary Labor Party has been collecting a petition of members, about a third in number, requesting that a meeting of the party be held to resolve the question of the party's leadership. Of course, Julia's statement of half an hour or so ago removes the need for such a petition. The truth is, many, many MPs have requested me for a long, long time to contest the leadership of the party because of the parlous circumstances we now face.
2010-il ஆஸ்திரேலியாவின் முதலாவது பெண் பிரதமராக ஜூலியா கிலார்ட்,
and I am truly honoured to lead this country which I love.
The first female prime minister.
Julia Gillard certainly made history when Kevin Rudd was ousted from the top job.
I asked my colleagues to make a leadership change. A change because I believed that a good government was losing its way.
I will not be lectured about sexism and misogyny by this man. I will not.
இவ்வாறாக லேபர் கட்சியின் தலைவர்கள் ஆஸ்திரேலியாவின் பிரதமர்களாக சரித்திரம் படைத்தனர். இது SBS தமிழ். ஆஸ்திரேலியா முழுவதும் ஒலிக்கும் ஒரே தமிழ் ஒலிபரப்பு. அதில் நாம் வழங்கிக் கொண்டிருப்பது ஆஸ்திரேலியன் லேபர் கட்சி குறித்த ஒரு விவரணம். ஆஸ்திரேலியன் லேபர் கட்சியின் நிர்வாக கட்டமைப்புகளை ஆஸ்திரேலியன் லேபர் பார்ட்டி நேஷனல் எக்ஸிகியூட்டிவ்ஸ் கவனித்து வருகின்றனர். தற்போதைய லேபர் கட்சியின் நேஷனல் செக்ரட்டரியாக ஜோர்ஜ் ரைட் என்பவர் உள்ளார். இவரே லேபர் கட்சியின் தலைமையகத்தின் பொறுப்பாளரும் ஆவார். லேபர் கட்சி 3 வருடங்களுக்கு ஒரு தடவை தேசிய மாநாடு நடத்தி வருகிறது. கடைசியாக இம்மாநாடு கடந்த வருடம் ஜூலை 24 தொடக்கம் 26 வரை நடைபெற்றது. அடுத்து லேபர் கட்சியில் மிகவும் பிரபலமான ஒரு சொல் கோக்கஸ். பாராளுமன்றில் இரு சபைகளுக்கும் தெரிவாகும் கட்சியின் உறுப்பினர்களையே கோக்கஸ் என அழைக்கிறார்கள். பாராளுமன்ற செயற்பாடுகளை தவிர்த்து பாராளுமன்ற தலைவர்களை தெரிவு செய்யும் பொறுப்பும் இவர்களையே சாரும். கோக்கஸ் மற்றும் கட்சியின் ரேங்க் அண்ட் ஃபைல் உறுப்பினர்களே வாக்களிப்பு முறை மூலம் கட்சியின் தலைவர் மற்றும் பிரதி தலைவரை தேர்ந்தெடுக்கின்றனர். லேபர் கட்சி தேர்தலில் வெற்றி பெற்ற கட்சியாயிருப்பின் கட்சித் தலைவரே பிரதமராகவும் துணைத் தலைவர் துணை பிரதமராகவும் பொறுப்பேற்பர். இதேவேளை அமைச்சர்களையும் கோக்கஸ் தான் தெரிவு செய்யும். ஆனால் அமைச்சர்களுக்கான போர்ட்போலியோஸ் அதாவது பொறுப்புகளை கட்சியின் தலைவர் தீர்மானிப்பார். அடுத்து லேபர் கட்சியின் தற்போதைய நிலையை சற்று பார்ப்போமாயின், அதன் தலைவராக உள்ள பில் ஷோர்டன் கட்சியானது தொடரான தலைமைத்துவ சவால்களை சந்தித்து நலிந்துள்ள நிலையிலேயே தலைவரானார். தனது தலைமைத்துவம் மற்றும் பிரதமர் பதவியை ஜூலியா கிலார்டிடம் பறிகொடுத்து 3 வருடங்களின் பின்னர் மீண்டும் அப்பதவியை முதல் பெண் பிரதமர் ஜூலியா கிலார்டிடம் இருந்து கைப்பற்றினார் கெவின் ரட். பின்னர் வந்த தேர்தலில் லேபர் கட்சி தோல்வியுற்ற நிலையிலேயே 2013 கெவின் ரட் அரசியலில் இருந்து விலக பில் ஷோர்டன் பொறுப்பேற்றார்.
That didn't happen, and Shorten has had the ability to work with a fairly competent shadow ministry, many of whom have been senior ministers in the former government. So he's had that going for him.
ஜூலை மாதம் நடைபெறவுள்ள தேர்தலில் லேபர் கட்சி வெற்றி பெறுவதென்பது சற்று கடினமான காரியம்தான். ஏறத்தாழ 4% ஸ்விங், அதாவது தலைகீழ் மாற்றம் மற்றும் 19 ஆசனங்களை மீள கைப்பற்றினால் மட்டுமே லேபர் கட்சி இம்முறை ஆட்சிக்கு வர வாய்ப்புள்ளது. இதேவேளை இம்முறை தேர்தலில் லேபர் கட்சியானது மிக குறுகிய வித்தியாசத்தில் ஆட்சியை தவறவிடும் என கட்டியம் கூறுகிறார் மொனேஷ் பல்கலைக்கழக அரசியல் ஆய்வாளர் நிக் எக்கோனாமோ.
So I rather suspect that what's going to happen at the election is that Labor is going to get a swing towards it. It's going to pick up seats, but it's not going to pick up enough seats to be able to form a government. Labor tends to be very, very strong in Victoria, but there are very few marginal seats in Victoria. The battle is in Queensland and it's in New South Wales, and the evidence so far is that Labor is struggling to make up ground there.
எது எப்படி இருப்பினும் ஜூலை 2 தேர்தலில் தாம் நிச்சயம் ஆட்சியை பிடிப்போம் என்றும் ஆட்சிக்கு வந்ததும் தாம் என்னவெல்லாம் செய்வோம் என்றும் மிக நம்பிக்கையுடன் தெளிவாக தெரிவித்துள்ளார் பில் ஷோர்டன்.
You can trust Labor to protect Medicare. Trust Labor to stand up for education and training. Trust Labor to ensure fair taxation and housing affordability. Trust Labor to take action on renewable energy and climate change. Trust Labor to ensure the equal treatment of women in our society. This is Labor's plans.